தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இந்த பள்ளியிலே நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக கடவுளோடு இணைந்து நம்முடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றக்கூடிய ஆன்மாவாக இந்த தவக்காலத்திலே நாம் கடவுளுக்கு உகந்தவற்றை செய்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வளர இத்திருப்பள்ளியிலே நாம் சிறப்பாக செய்வோம் ஜெபிப்போம். கடவுளுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமலை இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டுதோறும் கொண்டாடும் இத்தவ முயற்சிகளில் மகிழ்வுற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பாஸ்காவின் மறை உண்மைகளை நாங்கள் கடைபிடித்து அவற்றில் முழுமையான பயன்களை பேரின்பத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு துயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6:1-6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது, மலை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேநீர்கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயீமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல். நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி, பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன்.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 9 முதல் 14 வரை. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் பரிதண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரிதண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோம்பிருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரிதண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரிதண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்கள், எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மூன்று மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஆய்வரங்கத்திற்கு நான் சென்றிருந்தேன். அதில் ஒரு 250-300 பேர் கிட்டத்தட்ட இளைஞர்கள் பல தரப்பட்ட கிறிஸ்தவ மறையை சார்ந்த இளைஞர் இளம்பெண்களுக்கான ஒரு கருத்தரங்கம். இது சென்னையில் நடைபெற்றது. எல்லா நகரங்களிலிருந்தும் பல்வேறுபட்ட பல கிறிஸ்தவ பிரிவினை சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் என்று சொல்லி நிறைய பேர் நிறைய இடங்களிலிருந்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்கள் இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருந்தது. 3வது நாளில் ஒரு கேள்வியை கேட்டோம். கடவுளை அணுகுவதற்கு சரியான முறை என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி அந்த இளைஞரிடத்தில் கேட்கப்பட்டது. இது குழுக்களாக அவர்கள் சேர்ந்திருந்து ஒரு தேவையான தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு குழுக்களாக வந்து அவர்கள் தங்களுடைய பகிர்வை சமர்ப்பிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 1 நாள் முழுவதுமே இந்த அமர்வு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கப்பட்டது. கடவுளை அணுகுவதற்கு சரியான முறை எது என்று சொல்லி அந்த இளைஞர்கள், அதுவும் பல பிரிவினை சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லோரும் இணைந்து ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு அறிக்கையை கொண்டு வந்தார்கள். அந்த அறிக்கையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாசித்து கொண்டிருந்தோம். அப்போது என் கூட இருந்த மற்ற 4-5 சகோதரர்கள், அவர்கள் இருவர் குருக்கர், இருவர் பாஸ்டர்ஸ், ஒருவர் பொதுநிலையினர் என்று சொல்லி ஒரு 6 நபர்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அறிக்கையெல்லாம் வாசித்து கொண்டிருந்தோம். இரவு முழுவதும் அமர்ந்து வாசித்து கொண்டிருந்த போது அதிலே நாங்கள் 3 விதமான கருத்துக்களை புரிந்து கொண்டோம். அந்த இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையில்தான் கடவுளை பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். உண்மையான ஒரு வாழ்வு வாழ வேண்டும், அப்போது நாம் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம், கடவுளை அணுகுவதற்கு மிகவும் சுலபமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு 60% பேர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உண்மையான ஒரு வாழ்வு, நாம் உண்மையான ஒரு வாழ்வை வாழ்கிற போது கடவுளை அணுகுவதற்கு மிகவும் சுலபமாக இருக்கிறது, கடவுள் மகிழக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி 60% இளைஞர்கள் தங்களுடைய அறிக்கையை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சிலர், அதாவது 30%, ஒருவர் தன்னால் இயன்ற அளவு சிறந்த வாழ்வை வாழ முடியும், வாழ வேண்டும், தங்களால் முயன்ற அளவு தங்களுடைய வாழ்வை சிறந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அப்படி மாற்றிக்கொள்கிற போது கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை, கடவுளை மிகவும் சுலபமாக அணுக முடியும் என்று சொல்லி மற்றொரு 30% பேர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு 10% இளைஞர்கள், இளம்பெண்கள், கடவுளின் சட்டங்களை நுணுக்கமாக கடைபிடிப்பதன் வழியாக நாம் கடவுளை மிக நெருக்கமாக அணுக முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த 3 நிலைகளையும் நாங்கள் சிந்தித்து கொண்டிருந்தோம், நாங்கள் 6 நபர்களும் சேர்ந்து. அப்போது எங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு விவாதம் ஏற்பட்டது. அந்த விவாதத்தின் இடையில் பல்வேறுதமான கருத்துக்களை பகிர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி நாங்கள் பகிர்ந்து கொண்ட போது எங்களுக்கு தோன்றிய விஷயங்கள் இதுதான். அந்த இளைஞர்கள் ஒரு உண்மையான வாழ்வை வாழ வேண்டும், கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை வாழ வேண்டும், அப்படி வாழ்கிற போது நாம் கடவுளை மிக சுலபமாக அணுகிவிடலாம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை நாம் எப்படி அவர்களுக்கு இன்னும் அழகாக புரிய வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நாங்கள் பல்வேறு விதமான சிந்தனைகளை எல்லாம் பல்வேறு விதமான சிந்தனைகளோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். நல்ல செயல்கள் மூலம் நாம் கடவுளை மிக சுலபமாக அணுகிவிடலாம் என்று சொல்லி நாம் பல நேரங்களில் நினைக்கிறோம். இயேசு இன்றைய ஒரு உவமையிலே, நற்செய்தி வாசகத்தின் உவமையிலே அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு இன்றைய உவமையை யாருக்கு சொல்கிறார், யாருக்கு சொல்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைகிறது. யாருக்கு சொல்கிறார்? தங்களை நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொல்கிறார். தங்களை நேர்மையானவர்கள், 98% நபர்கள் இன்றைய உலகிலே தங்களை நேர்மையானவர்கள் என்று சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தங்களை யாரும் பாவிகள் என்று சொல்லிக்கொள்வதற்கு தயாராக இல்லை. நான் செய்வது தவறு இல்லை, நான் செய்வது சரிதான் என்று சொல்லக்கூடிய மனநிலையில்தான் இன்று நாம் பல நேரங்களிலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். வி ஆர் குட், ஐ ஆம் குட், எஸ் வி ஆர் குட் என்கின்ற ஒரு மனநிலையில் தான் பல நேரங்களிலே இன்று நம்மை நேர்மையானவர்கள் என்று நாம் சுட்டிக்காட்டுவது தவறல்ல. ஆனால் இயேசு நச்சிலே சொல்லக்கூடியது தன்னை நேர்மையாளர் என்று சுட்டிக்காட்டி பிறரை இகழ்ந்து ஒதுக்குவதுதான் தவறு என்று சொல்லி இயேசு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு இல்லத்தை சந்தித்து கொண்டிருந்த போது ஒரு நபரினோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அந்த நபர் ஒரு இல்லத்திலே ஒரு குடும்பத்திற்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தோஷமான துக்கமான நிகழ்வுகளில் எல்லாம் அவர் பங்கெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த குடும்பத்திலே இவர் ஒரே நபராக, அந்த குடும்பத்திலே ஒரு நபராக தன்னை இயக்கியப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபராக மாறக்கூடியவராக இருக்கிறார். அவர் தன்னை அந்த நபர்களோடு, அந்த குடும்பத்தாரோடு அவர் தன்னை இணைத்து கொள்கிற போது எல்லா விதமான காரியங்களையும் அவர்களுக்காக செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒரு கட்டத்திலே அந்த நபரை இவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடுகிறது. இவர்கள் எது செய்தாலும், இந்த நபர் செய்தாலும் தவறு என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன் என்று அந்த நபரிடத்தில் நான் கேட்டபோது அந்த நபர் சொன்னார், ஆம் ஃபாதர், நான் எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன், எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு எப்போல்லாம் உறுதுணையாக இருக்கணுமோ அப்போல்லாம் உறுதுணையாக இருந்தேன், ஆனால் அவங்களுக்கு எதிராக அல்ல, அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்த ஒரு காரியம் எனக்கு எதிராக திரும்பக்கூடியதாக இருந்தது. அப்போது இருந்து என்னை அவர்கள் பிரித்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்னை அந்த குடும்பத்தோடு இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. என்னை விட்டால் சரி என்று சொல்லி அவர்கள் என்னை அந்த குடும்பத்திலிருந்து பிரித்து வைத்து விட்டார்கள். சரி, நன்மைதான், அந்த குடும்பத்திலிருந்து நான் பிரிந்தது நன்மைதான் என்கின்ற ஒரு மனநிலையோடு என்னை நான் பிரித்து கொண்டேன். ஆனால் அவர்கள் செய்வது தவறா, நான் செய்வது தவறா என்று சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருந்த நபர் அவர் மீண்டும் சொன்னார், நான் செய்வது சரி ஃபாதர், அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும், அவங்களுக்காக தான் நான் நல்லது செஞ்சேன், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், நான் போய் சேர்றதுனால என்னால் அவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது, அதனால் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போது எனக்குள் தோன்றிய எண்ணம், பல நேரங்களில் நமக்கு பிடித்தவர்கள் என்ன தவறு செய்தாலும் அவர்களை நாம் சுட்டி காட்டுவதற்கு தயங்குகிறோம் என்பதை விட அந்த நபர் பிடித்த நபராக இருப்பதால் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் நன்மையாக இருக்கிறது. எப்போது ஒருவர் நமக்கு பிடிக்காதவராக இருக்கிறாரோ அவர் எந்த காரியம் செய்தாலும் அதை குற்றம் சுமத்தக்கூடியவர்களாக அல்லது குறை சொல்லக்கூடியவர்களாக பல நேரங்களிலே நாம் நம்மை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைதான் சொல்வார்கள், மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்று சொல்வார்கள். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்தான் நாங்கள் செய்வது சரி பிறர் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடிய இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் ஏசி நச்சிதிரி அழகாக சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கக்கூடிய சிலரை பார்த்து இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தங்களை நல்லவர்கள் என்று சுட்டிக்காட்டக்கூடியவர்கள் பல நேரங்களிலே விளம்பரப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தான் செய்வது சரி, பல நேரங்களிலே இன்று ஆலயங்களுக்கு செல்கிறோம் அல்லது பல இடங்களுக்கு செல்கிறோம். அங்கு பார்த்தால் விளம்பர பலகைகள், எதை பார்த்தாலும் விளம்பரம். இன்று விளம்பரத்திற்கான ஒரு உலகமாக இது மாறக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் இந்த தொலை தொடர்பு சாதனங்கள் வழியாக தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு, தான் செய்வது சரி என்பதை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தயங்குவதில்லை. தாங்கள் செய்வது சரி என்பதை அவர்கள் முன்னிலைப்படுத்துவதற்கு, தங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு அவர்கள் எப்போதுமே தயங்குவதும் இல்லை. தங்களை விளம்பரப்படுத்தியாவது தாங்கள் செய்வது சரி, நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடிய மனநிலையில் இன்றைய சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே நான் செய்கிறது சரி, நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டப்படக்கூடிய உலகத்தில் நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் 15ஆம் நூற்றாண்டிலே திருச்சபை பிளவுபடக்கூடியதாக இருக்கிறது. பிளவுபட்ட இந்த மார்ட்டின் லூதர் அல்லது ஸ்விங்லி இவர்கள் எல்லாம் தாங்கள் செய்வது சரி, திருச்சபை செய்தது தவறு என்கின்ற ஒரு மனநிலையில் அவர்கள் திருச்சபையை பிரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் செய்தது சரி தவறு என்பதை விட பிறரை குற்றப்படுத்தக்கூடிய நிகழ்வு இது திருச்சபையில் மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய குடும்பங்கள் பிளவுபடுகிறது என்றால் அதற்கு காரணம் நான் செய்வது சரி நீ செய்வது தவறு என்கின்ற ஒரு மனநிலையில்தான். தான் நேர்மையாளர் என்று நம்பி பிறரை இகழ்த்து ஒதுக்கக்கூடிய நிகழ்வுகளில்தான் பல குடும்பங்கள் இன்று பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு தான் இயேசு அழகான ஒரு நற்செய்தி பகுதியை இன்றைய நாளில் தரக்கூடியவராக இருக்கிறார். இருவர் ஜெபிப்பதற்கு கோவிலுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் மற்ற மக்களை பற்றி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நான் வரி தண்டுபவரை போல அல்ல, விபச்சாரிகளை போல அல்ல, அல்லது பாவிகளைப் போல அல்ல, மாறாக நான் உமக்கு உகந்ததை செய்யக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை புகழ்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் இந்த பரிசேயர். மற்றவர் வரி தண்டுபவர் இரண்டே வார்த்தைகள் தான் சொல்கிறார், நான் பாவி, என் மீது இறங்கும். தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எங்கு கர்வம் இருக்கிறதோ அங்கே, எங்கே ஆணவம் இருக்கிறதோ அங்கே கடவுளை நாம் அணுகுவதற்கு தயாராக இருக்க முடியாது. எந்த இடத்தில் நாம் ஆணவத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அப்போது கடவுளை அணுகுவதற்கு நாம் முன்னின்று செல்ல முடியாது. பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலை எப்போது வருகிறதோ அப்போது நாம் கடவுள் அருகில் செல்வது மிகவும் கடினமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலே மிகப்பெரிய ஒரு கேடாக இருக்கக்கூடியது பிறரை ஒப்பிட்டு பார்த்தல். இந்த பரிசேயர் கோவிலுக்கு சென்று சொல்கிறார், பரிசேயர் நின்று கொண்டு, கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மக்களை போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிறரை ஒப்பிட்டு தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இயேசு. இந்த நபர்களுக்கு தான் இயேசு இந்த ஓமையை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கக்கூடிய சிலரை பார்த்து இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பரிசேயர் இதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் வரி தண்டுபவர் தன் பாவ நிலையை உணர்ந்து ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுளிடத்திலே மன்னிப்பை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஆணவம் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கிறது. இதுதான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் அதிகாரம் 16 சவுல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச கூட்டமாக மாறக்கூடியவராக இருக்கிறார். சாமுவேல் வழியாக கடவுள் சவுலை அரசராக தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக சவுல் மாறக்கூடியவராக இருக்கிறார். எப்போது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அப்போது அவர் கடவுளுக்கு உகந்தவராக வாழக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுக்கு உகந்ததை செய்யக்கூடியவராக இருக்கிறார். சாமுவேல் இடத்திலே எல்லா விதமான ஆலோசனைகளையும் பெற்று கடவுளுடைய திட்டம் இதுதானா என்பதை அறிந்து கொண்டு அவர் தன்னுடைய வாழ்வை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஒரு கட்டத்தில் எப்போது ஆணவம் வருகிறதோ அப்போது சாமுவேல் இடத்திலே அவர் கேட்பதற்கு தயங்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். கடவுளை விட்டு பிரியக்கூடியவராக இருக்கிறார். ஆணவம் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இந்த பரிசெயர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நான் பிறரை போல் அல்ல, மாறாக நான் நல்லவைகளை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தி ஆணவத்தோடு செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அதனால் தான் இயேசு பரிசேயரை அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்புகிறார் என்று சொல்லக்கூடப்படக்கூடியவராக இருக்கிறார். நொறுங்கிய உள்ளத்தோடு நாம் கடவுளிடத்தில் செல்கிற போது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஊதாரி மைந்தன் உவமை நமக்கு நன்றாக தெரியும். நமக்கு நன்றாக தெரிந்த அந்த உவமையிலே அந்த மகன் எப்போது ஆணவம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாரோ தந்தையிடமிருந்து பிரிந்து செல்லக்கூடியவனாக இருக்கிறான், எப்போது தன்னிலை உணர்ந்து கடவுளுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த ஆணவத்தை தவிர்த்து நொறுங்கிய உள்ளத்தோடு நான் தந்தையின் இல்லத்திற்கு செல்வேன், வேலையாளர்களாகவாவது பணி செய்வேன் என்று சொல்லி தந்தையின் இல்லத்திற்கு நொறுங்கிய உள்ளத்தோடு செல்கிற போது, தாழ்ச்சியோடு செல்கிற போது கடவுளுடைய பிள்ளையாக மாறக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் கடவுள் இன்று நமக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. இன்றைய நற்செய்திக்கு முன் வசனத்திலே, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக அவர் குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளுக்கு உகந்ததை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நொறுங்கிய உள்ளத்தோடு நாம் இருக்கிற போது கடவுளை அருகில் அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறோம். நாம் கடவுள் அருகில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைதான் விவிலியம் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இறைவனுடைய வார்த்தைகள் நமக்கு அதை தான் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் கடவுள் அருகில் செல்ல வேண்டும் என்றால் நாம் நொறுங்கிய உள்ளத்தோடு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் திருப்பாடல் அதிகாரம் 51 வசனங்கள் 17 வாசிக்கிறோம். கடவுளுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய உள்ளமே, கடவுள் நொறுங்கிய குற்றமற்ற உணர்ந்த உள்ளத்தை அவமதிப்பதில்லை என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். அதேதான் திருப்பாடல் 143:3 வாசிக்கிறோம். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகிறார், அவர்களின் காயங்களை கட்டுகிறார். ஆண்டவர் நொறுங்கிய உள்ளத்தோடு செல்கிற போது நம்மை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களில் நாம் ஆணவத்தோடு செல்கிற போது நம்முடைய காயங்கள், அது மனக்காயங்கள் என்றுமே ஆறாது. பல நேரங்களிலே நாம் உடைந்த உள்ளத்தோடு, அதை தான் இந்த வரிதண்டபவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் பாவி யாகிய என் மீது இரக்கம் கொள்ளும் என்று சொல்லி ஜபிக்கக்கூடியவராக இருக்கிறார். தன் மார்பில் அடித்து கொண்டு அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தன்னிலை உணரக்கூடியவராக இருக்கிறார். உடைந்த உள்ளத்தோடு ஆண்ட இடத்திலே நாம் செல்கிற போது கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்கிறோம் என்று நச்சு நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் திருப்பால் ஆசிரியர் 34:18 நாம் வாசிக்கிறோம். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நொறுங்கிய உள்ளத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் செல்கிற போது ஆண்டவர் நமது அருகில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் எஸ்ஆயா 66:2 சொல்கிறது. எளியோரையும் உள்ளம் வருந்துவோரையும் என் செயலுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குகிறேன். எளியோரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் செயலுக்கு அஞ்சுபவர்களையும் நான் கண்ணோக்கக்கூடியவராக இருக்கிறேன். நாம் எப்போது எளிய உள்ளத்தோடு கடவுளை அணுகக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அப்போது கடவுள் அருகில் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் 1 பேதுரு 5:5 சொல்கிறது. செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவருக்கோ கருணை காட்டுகிறார். நாம் எப்போது ஆணவத்தோடு செருக்குற்றோராக செல்கிறோமோ அப்போது கடவுள் நம்மை இகழ்ச்சியுடன் நோக்கக்கூடியவராக இருக்கிறார், தாழ்நிலையில் உள்ளோருக்கு கருணை காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த வரி தண்டுபவர் தாழ்ச்சியான உள்ளத்தோடு கடவுளிடத்தில் சென்றதால் கடவுள் கருணை காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த பரிசேயர் செருக்குற்றோராக கடவுளிடத்தில் செல்கிற போது இகழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இயேசு பரிசேயர் அல்ல வழி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்று இந்த நாளிலே தவக்காலத்தின் 3 வாரம் இறுதி நாளிலே நாம் இருக்கிறோம். சனிக்கிழமை கடவுள் நொறுங்கிய உள்ளத்தோடு நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கடவுளிடத்தில் நாம் நொறுங்கிய உள்ளத்தோடு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஆணவி மிகுந்த உள்ளத்தோடு அல்லது சிறுகுற்ற உள்ளத்தோடு நாம் கடவுளை நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, நாம் பரிசேயர்களாக இருக்கிறோமா அல்லது வரி தண்டுபவர்களாக இருக்கிறோமா? நாம் வரி தண்டுபவர்களாக இருக்கிற போது கடவுளோடு அருகில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், கடவுளின் பிள்ளைகளாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம், கடவுளுக்கு ஏற்புடையவராகி நாம் வீடு திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். பரிசேயர்களாக இருக்கிற போது நாம் கடவுளுக்கு உகந்ததை செய்யாது, கடவுளுக்கு எதிராக வாழக்கூடியவர்களாக ஆணவமிக்கவர்களாக நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நிலையோடு நாம் இந்த நாளிலே பரிசேயர்களாகவா அல்லது வரி தண்டுபவர்களாகவா என்கின்ற சிந்தனைகளை மனதில் கொண்டு வரி தண்டுபவராக நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் சென்று நாம் நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகக்கூடிய மக்களாக நாம் வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.